நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். SBS தமிழின் இன்றைய செய்திகளின் புன்னணியை தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்து வழங்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு முதல் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் திருநாவுக்கரசு சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹெரோன்பால், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட 9 பேருக்கு இத்தண்டனையை நீதிபதி நந்தினி தேவி வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பல இளம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை காணொளிகளாக எடுத்து மிரட்டி வந்ததாக இக்குற்றவாளிகள் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது. முன்னதாக 2019 பாதிக்கப்பட்ட பெண்களின் வீடியோக்கள் வெளியாகி மக்களிடையே அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இவர்களால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைதுகள் நடந்தன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பதால் அன்று ஆட்சியில் இருந்த அதிமுக இவ்வழக்கை கையாண்ட விதம் குறித்து கடுமையான விமர்சனங்கள் உள்ளன. இதில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை செய்தியாளர் சந்திப்பின் போது அப்போதைய கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் வெளிப்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காவல்துறை விசாரித்து வந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இறுதியாக இந்த வழக்கு சிபிஐ வசம் சென்றது. குற்றவாளிகள் 9 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் 76 விதமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. அரசு தரப்பில் 205 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து 12 ஆவணங்கள் குறிக்கப்பட்டன. 11 ஆவணங்களை நீதிமன்றமே எடுத்துக்கொண்டது. குற்றவாளிகளிடம் கைப்பற்றப்பட்ட செல்போன்கள், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உட்பட 30 பொருட்கள் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த வழக்கில் 48 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இறுதி வரை அவர்கள் எவரும் பிறல் சாட்சியாக மாறவில்லை. மொத்தம் 1500 பக்கங்களில் குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. இடையில் நீதிபதி நந்தினி தேவிக்கு பணியிட மாற்ற உத்தரவு வழங்கப்பட்ட போதிலும் உயர்நீதிமன்ற உத்தரவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதற்குமான தண்டனையை வழங்கியிருக்கிறார். சட்டப்படியான இந்த வெற்றி முதன் முதலில் புகார் கொடுத்த பெண்ணுக்குத்தான் சாரும் என பாதிக்கப்பட்ட தரப்பின் வழக்கறிஞராக இருந்தவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என கூறியுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை, நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது, வழக்கம் போல உங்கள் சிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் மு க ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக அதிமுக மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிக்கலின் தற்போதைய நிலவரம். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்று ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இதுபோன்ற பதில் தாக்குதல் இனி இந்தியாவின் புதிய வழக்கமாக இருக்கும் என கூறியிருக்கிறார். நமது சகோதரிகள் மற்றும் மகள்களின் குங்குமம் அளிக்கப்பட்ட போது பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடங்களில் நாம் அளித்தோம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அத்துடன் பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க மட்டுமே இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகளிலோ அல்லது ராணுவ தாக்குதல்களிலோ ஈடுபட்டால் இந்தியா முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கும் என கூறியிருக்கிறார். இந்தியாவின் தாக்குதல் அதன் சொந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதல் தொடர்பாக ஊடகங்களுக்கு விளக்கமளித்த இந்திய ராணுவ கர்னல் சோபியா குரேஷியை பெகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்களின் சகோதரி என மத ரீதியாக குறிவைத்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா, பகல்காமில் நமது மகள்களின் நெற்றி குங்குமத்தை அளித்தவர்களை அழிக்க அவர்களது சகோதரியை அனுப்பி வைத்தோம். எங்களின் விமானத்தில் அவர்களின் சகோதரியை அனுப்பி வைத்து அவர்களை அழிக்க வைத்தார் மோடி. எங்கள் சகோதரிகளை நீங்கள் விதவைகளாக்கினால் உங்களின் சகோதரிகளை கொண்டு உங்களை அழிப்போம் என்று பேசியிருக்கிறார். பாஜக அமைச்சரின் இப்பேச்சுக்கு காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் சமீபத்திய நிகழ்வாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ செயல்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதற்காக அவரை இந்திய அரசாங்கம் சட்ட விரோதமானவராக அறிவித்து 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம், மீனவர்கள் எதிர்ப்பு. கன்னியாகுமரி அருகே இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள வாட்ச் கரையில் இந்திய அரசு ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி வழங்கியிருப்பதற்கு கன்னியாகுமரி மீனவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட விவகாரத்தில் பெரிதும் பேசப்பட்ட வாட்ச் கரை கச்சத்தீவுக்கு பதிலாக இலங்கையிடமிருந்து பெறப்பட்ட பகுதியாக அறியப்படுகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு வெளியான மத்திய அரசு தரப்பின் அறிவிப்பில் சென்னையில் ஒரு இடம், கன்னியாகுமரியில் 3 இடங்கள் என 32,485 சதுர கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கப்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு இந்த எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான செயல்கள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தரப்பு கூறியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி கடல் பகுதியை மையப்படுத்திய எண்ணெய் எரிவாயு எடுக்கும் நடவடிக்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என எதிர்ப்பு எழுந்துள்ளது. இறுதியாக, ரோஹிங்கா அகதிகளை நாடு கடத்தும் இந்தியா. இந்தியாவில் இருந்த 43 ரோஹிங்கா முஸ்லிம் அகதிகளை அந்தமான் வழியாக வலுக்கட்டாயமாக மியான்மருக்கு இந்திய அரசு நாடு கடத்தியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐநா அகதிகள் அட்டையை வைத்திருக்கும் அகதிகள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவது தொடர்பான விவகாரம் உச்சநீதிமன்றம் முன்பு உள்ள நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள 2 ரோஹிங்கா அகதிகள் மற்றொரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். அதில் பயோமெட்ரிக் தரவுகளை பெற அகதிகள் அழைத்து செல்லப்படுவதாக டெல்லி காவல்துறை கூறியதாகவும், ஆனால் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் பின்னர் போர்ட் பிளேயருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கடற்படை கப்பல்களில் கைகள் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு மியான்மர் கடல் பகுதி அருகே விடப்பட்டதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அசாமில் உள்ள வெளிநாட்டினருக்கான தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 102 ரோஹிங்கா அகதிகள் சட்டவிரோத குடியேறிகள் என வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்தமட்டில் 40,000 ரோஹிங்கா முஸ்லிம் அகதிகள் வாழ்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்திய அரசின் நாடுகடத்தல் நடவடிக்கை அகதிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. SBS தமிழின் செய்திகளின் பின்னணியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.